அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜூலை மாதம் 18 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட செயல் ஒரு சர்வதேச குற்றம் என்றும், அதற்கு பொறுப்பானவர்கள் த ஹேக் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடவடிக்கையை சந்திக்க வேண்டும் என்றும் யுக்ரேனிய பிரதமர் கோரியிருப்பது குறித்த செய்திகள், இந்த விமானம் ஏவுகணையால் தாக்கப்படும் சாத்தியங்கள் குறித்த ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம்,
இதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறு பல்வேறு வகையில இருக்கு. ஒன்னு நேரடியா தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து கிராஸ் ஃபயர், அதாவது எதிரெதிர் தாக்குதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கிக்கிறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எதிரையும் அறுதிட்டு கூற முடியாது.
ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரி சென்று அந்நாட்டு கடற்படையால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இலங்கையர்கள் 153 பேரையும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் உடனடி திட்டம் இல்லை என்று ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்,
அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த புரட கோரிக்கையாளர்களை இலங்கைக்கு அனுப்பும் உடனடி திட்டம் ஏதும் தம்மிடம் இல்லை என்பதை தெளிவாக நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள்.
மற்றும் இலங்கை கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
கிழக்கு உக்ரைனில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் தரையில் விழுந்த இடத்தை அனைத்துலக விசாரணையாளர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். நேற்று வியாழக்கிழமை கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்கள் வசமுள்ள நிலப்பரப்புக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது சுடப்பட்டு இந்த விமானம் கீழே விழுந்ததாக தெரிகிறது. பாதுகாப்புக்கான ஐரோப்பிய கூட்டுறவு அமைப்பைச் சேர்ந்த 30 நிபுணர்கள் இப்போது அந்த இடத்தை போய் உலங்கு வானூர்தி மூலம் போய் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த விமானத்தின் சேதங்களை அனைத்துலக விசாரணையாளர்கள் பார்வையிட அனுமதிப்பதாக ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்கள் முன்னதாக கூறியுள்ளார்கள். ஆம்ஸ்டர்டாமிலிருந்து குலாலம்பூர் நோக்கி பறந்து கொண்டிருந்த இந்த விமானத்தில் இருந்த சுமார் 300 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
கிழக்கு யுக்ரைனிலிருந்து செயல்படும் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளால் நிலத்திலிருந்து வானுக்கு சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை ஒன்றாலேயே அந்த மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் சமந்தா பவர் கூறுகின்றார். இதற்கு ரஷ்யா தொழில்நுட்ப ரீதியாக உதவிகளை செய்திருக்கக்கூடும் எனும் கருத்துக்களை புறந்தள்ள முடியாது என்றும் சமந்தா பவர் கூறுகின்றார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான, ஆழமான, சுயாதீனமான சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என ஐநாவின் பாதுகாப்பு குழு கோரியுள்ளது. இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் உக்ரைன் நாட்டு போரில் ஈடுபட்டுள்ள இரு தரப்பும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
காசா பகுதிக்குள் இஸ்ரேல் நடத்தி வரும் தரைமார்க்கமான தாக்குதல்களை கணிசமான அளவு விஸ்தரிப்பதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது என்று இஸ்ரேலிய பிரதமர் பென்யாமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். காசா எல்லையை கடந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்த ராக்கெட்டுகள் ஆகியன ஹமாஸ் வன்மவாதிகளால் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் சுரங்கப்பாதைகளை இலக்கு வைத்து இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கை நடத்தப்படுகிறது என்று திரு நெத்தன்யாகு கூறினார். சுமார் 5 பிறகு முதற் தடவையாக கவச வண்டிகள் உலங்கு வானூர்திகள் பக்கத்துணையாக வந்து கொண்டிருக்க, ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய துருப்புகள் தமது முதலாவது மிகப்பெரும் தாக்குதலை காசா பகுதிக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கின்றன. 11 முன்னர் காசாவிற்குள் இஸ்ரேலிய தாக்குதல் ஆரம்பித்த பிறகு இன்று வரை 270 அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய குடிமகன் ஒருவரும் இராணுவத்தினர் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
காசா நிலப்பரப்பின் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என பாலஸ்தீன ஆயுதக்குழுவான ஹமாஸின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். இதேவேளை இஸ்ரேல் தமது தரை வழி தாக்குதல் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் கோரியுள்ளார். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை காரணமாக மேலும் இரத்தக்களறி ஏற்பட்டு மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் மேலும் சிக்கலாகும் என்று எகிப்தில் உரையாற்றும் பொழுது அவர் தெரிவித்தார். இதனிடையே இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா கோரியுள்ளது.
இத்தாலி நாட்டில் சட்டப்பூர்வ வயதுக்கு குறைந்த பாலியல் தொழிலாளி ஒருவருக்கு பணம் கொடுத்து பாலியல் தொடர்பு கொண்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இத்தாலிய முன்னாள் பிரதமர் சில்வியோ பெர்லுஸ்கோனி சமர்ப்பித்த மேல்முறையீடு வெற்றி கண்டிருக்கிறது. முன்னைய நீதிபதியின் தீர்ப்பை மிலான் நகர மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த இரவு விடுதி 17 நாட்டியமங்கை ரூபி தான் ஒரு விலைமாதே அல்ல என்று வலியுறுத்தியிருக்கிறாள். பெர்லுஸ்கோனி மீதான தண்டனை தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதன் மூலம் அவர் நிரபராதியாகுவது மட்டுமல்ல, அவருடைய ஆயுட்காலம் முழுவதுமே அவர் அரசியல் பதவியரையும் வைக்க முடியாது என்று விதிக்கப்பட்டிருந்த தடையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அரச வழக்கறிஞர்கள் இத்தாலியின் உயர்நீதிமன்றத்தில் தேவையானால் மேல்முறையீடு சமர்ப்பிக்கலாம்.
நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் போக்கோ ஹராம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் ஒரு நகரை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் பலர் உயிரிழந்துள்ளார்கள். நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலில் டாம்போ நகரின் பாதி அளவு எரிக்கப்பட்டுள்ளது என்றும் அங்குள்ள முக்கிய அங்காடி பகுதி முற்றாக அழிந்து சாம்பலாகியுள்ளது என்றும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
செய்தி அரங்கத்தில் முதலில் சர்வதேச கண்ணோட்டம். மலேசிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட செயல் ஒரு சர்வதேச குற்றம் என்றும் அதற்கு பொறுப்பானவர்கள் தி ஹேக் நீதிமன்றத்தில் குற்றவியல் நடவடிக்கையை சந்திக்க வேண்டும் என்றும் உக்ரைனிய பிரதமர் கோரியிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே கேட்டீர்கள். இந்த பிரச்சினை குறித்த மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் சதாத்.
கிழக்கு யுக்ரைனில் மலேசிய விமானம் சுடப்பட்டுத்தான் வீழ்ந்திருக்கிறது என்றும் அது ஒரு சர்வதேச குற்றச்செயல் என்றும் அதற்கு பொறுப்பானவர்கள் தி ஹேகில் இருக்கும் சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவியல் நடவடிக்கையை சந்தித்தாக வேண்டும் என்றும் யுக்ரைனிய பிரதமர் கூறியிருக்கின்றார். ரஷ்யா அளவுக்கு அதிகமாக சென்று விட்டது என்பதையே இது காட்டுவதாய் பிரதமர் அர்சென்யி யட்சன்யக் கூறினார்.
We ask our international partners to call an emergency UN Security Council meeting and to make everything we can.
ஐநா பாதுகாப்பு சபையில் இந்த சம்பவம் தொடர்பாக அவசர கூட்டம் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் கோர வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த யுத்தத்தை, யுக்ரைனுக்கு எதிரான, ஐரோப்பாவுக்கு எதிரான இந்த யுத்தத்தை நிறுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் முழு உலகுக்கும் எதிரான ஒரு யுத்தமாக இது மாறிவிட்டிருக்கிறது என்றார் அர்சென்யு யட்சன்யுக். இந்த சம்பவம் தொடர்பாக யுக்ரைனிய வான் போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு விசாரணை ஒன்றை நடத்தும் என்று அவர் கூறினார். இந்த சம்பவத்துக்காக யுக்ரைனிய கிளர்ச்சிக்காரர்கள் மீது குற்றம் சாட்டுவதோடு மட்டுமல்லாமல் கூடவே அந்த கிளர்ச்சிக்காரர்கள் சிவிலியன் விமானம் ஒன்றை சுட்டதை ஒப்புக்கொண்ட ஒரு தொலைபேசி உரையாடலை தாங்கள் பதிவு செய்திருப்பதாக கூறி ஒலிநாடா ஒன்றையும் யுக்ரைன் வெளியிட்டிருக்கிறது. ரஷ்ய உளவுத்துறை கர்னல் ஒருவருக்கும் யுக்ரைனிய பிரிவினைவாத கிளர்ச்சி படை தளபதி ஒருவருக்கும் இடையில் நடந்த உரையாடல் இது என்று யுக்ரைன் தெரிவிக்கிறது. இந்த ஒலிநாடாவின் நம்பகத்தன்மையை பிபிசியால் சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். யுக்ரைன் இப்படி கூறினாலும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்களோ மலேசிய விமானம் விழுந்ததற்கும் தமக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று கூறுகின்றனர். இந்த விமானத்தின் சிதிலங்களை சர்வதேச விசாரணையாளர்கள் வந்து பார்வையிடுவதை தாங்கள் அனுமதிப்போம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஐரோப்பாவில் பாதுகாப்பு விவகார கூட்டுறவு அமைப்பின் விசாரணையாளர்கள் இன்று வெள்ளிக்கிழமை பின்னேரம் விமானம் விழுந்த இடத்தை பார்வையிடக்கூடும். ஆனால் அங்கு சர்வதேச விசாரணையாளர்கள் வருகிறார்கள் என்பதற்காக போர் நிறுத்தம் எதனையும் அறிவிக்க முடியாது என கிளர்ச்சித் தலைவர் ஒருவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 300 பேர் பயணித்திருந்த இந்த விமானத்தில் அனைவருமே இறந்து போய்விட்டார்கள். ஆம்ஸ்டர்டாமிலிருந்து கோலாலம்பூருக்கு சென்றிருந்த இந்த விமானத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் என்றாலும் நெதர்லாந்து நாட்டினர்தான் பெரும்பான்மையானவர்கள். கடைசியாக வழங்கப்பட்ட தரவுகளின்படி பயணிகளில் 189 பேர் டச்சு பிரஜைகள். இந்த சம்பவத்தால் நெதர்லாந்து துக்கத்தில் மூழ்கியிருக்கிறது என அந்நாட்டின் பிரதமர் மார்க் ரட் கூறியிருக்கின்றார். இவ்வளவு பெரிய இழப்பை தாங்க முடியாமல் தேசமே திணறுவதாக டச்சு தொழில் கட்சியின் தலைவர் டியட்ரிக் சாம்சோம் வருந்தினார்.
Hearing around me speaking to people, everybody knows somebody on that plane. It's so enormous.
என்னை சுற்றியிருப்பவர்கள் பேசுவதை வைத்து பார்க்கையில் பலருக்கும் இந்த விமானத்தில் பயணித்தவர்களில் ஒருவரையாவது தெரிந்திருக்கிறது. எனவே தனிப்பட்ட முறையில் அது ஏற்க முடியாத இழப்பு. மேலும் ஒரு தேசமாக நெதர்லாந்து மொத்தத்திற்குமே இது தாங்க முடியாத ஒரு தருணமாகத்தான் இருந்து வருகிறது என்றார் டியடரிக். இந்த சம்பவம் ரஷ்ய வான்பரப்பில் நடந்திருக்கவில்லை, எனவே இதற்கு எவரும் ரஷ்யா மீது பழி சொல்லக்கூடாது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கின்றார். பயணிகள் விமானம் சுடப்பட்டிருப்பதாய் தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது இது முதல் முறையல்ல. 2001 ரஷ்ய பயணிகள் விமானம் ஒன்றை யுக்ரைனிய இராணுவம் சுட்டு வீழ்த்தியிருந்தது. 1998 இலங்கையில் யாழ் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு சென்ற லயனர் விமானம் ஒன்று விழுந்து நொறுங்கியதற்கு விடுதலை புலிகள் சுட்டதே காரணம் என்று குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாய் 1988 அமெரிக்க யுத்த கப்பல் வீசிய ஏவுகணையில் இரானிய பயணிகள் விமானம் ஒன்று அழிந்திருந்தது என இதற்கு பல உதாரணங்கள் உண்டு.
செய்திகளை தந்தவர் சாதாத். இந்த விமானம் ஏவுகணையால் தாக்கப்படும் சாத்தியப்பாடுகள் குறித்து இந்தியாவின் மூத்த பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகளில் ஒருவரும் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஆலோசகராக இருந்தவருமான பொன்ராஜிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
இதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறு பல்வேறு வகையில இருக்கு. ஒண்ணு நேரடியா தாக்குதல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து கிராஸ் ஃபயர், அதாவது எதிர் எதிர் தாக்குதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கிக்கிறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எதையும் அறுதிட்டு கூற முடியாது. இது வந்து 33,000 feet ஹைட்ல பறக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து அது விழுந்தது வந்து கிட்டத்தட்ட 9 miles வந்து அந்த ரெக்கேஜஸும் அந்த பாடிஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்பனா வந்து அது மிட் இயர்லயே வந்து பிளேன் வந்து ப்ரோக் அப் ஆயிருக்கணும். அது அப்பதான் வந்து இந்த இவ்வளவு தூரம் செதறி போய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மிசைல் அட்டாக் அப்படின்றதையும் ரூல் அவுட் பண்ணாம இருக்க முடியல. அது பிரிசிஷனா எப்படி இப்படி அடிக்க முடிஞ்சது அப்படின்றது பெரிய க்வெஸ்சன்.
துல்லியமாக திட்டமிட்டு ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை தாக்குதலால் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த கொள்கை, அந்த தியரியை வந்து வாதத்திற்கு எடுத்துக்கொண்டால் கூட, அந்த அளவுக்கு துல்லியமா வான் பரப்புல ஒரு விமானத்தை இலக்கு வைத்து தாக்கக்கூடிய வல்லமை வந்து இப்ப கிளர்ச்சியாளர்கள் அல்லது வந்து இந்த போராட்ட குழுக்கள்கிட்ட இருக்க கூடுமா?
இருக்கிறதுக்கு வாய்ப்பு நம்மளுக்கு அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியல. ஆனா வந்து ஒரு 33,000 feet பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை தாக்கணும்னா அந்த அளவுக்கு பிரிசிஷனா ஒண்ணு பிளான் பண்ணிருக்கணும், இல்ல வந்து கிராஸ் ஃபயர்ல மிஸ்டேக் ஆன ஐடென்டிட்டியா இருக்கலாம். ஆனா வந்து பிரிசிஷனா இருந்தால் மட்டும்தான் இல்ல வந்து இந்த அளவுக்கு வந்து அடிச்சிருக்க முடியும்.
இப்ப 33,000 feet உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்துவதற்கான வல்லமை வேணும்னா அதுக்கு என்ன வகையான ஒரு டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்ப பின்புலம் இருக்கணும்?
சர்ஃபேஸ் ஏர் மிசைல் லான்ச்சர் இருக்கு, சோல்டர் ஹெல்டு லான்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டோல்ல வச்சு லான்ச் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் வந்து ஒரு 10,000 feet வரைக்கும் ஆல்டிடியூடு உயரத்துல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு லான்ச்சர்ல வச்சு லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல்ஸ்க்கு தான் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது வந்து அவங்க சொல்றாங்க 1979 தயார் பண்ண ரஷ்யன் பக் பியூகே பக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து 20,000 to 75,000 feet வரைக்கும் உயரத்துல போய் தாக்கக்கூடிய வல்லமை பெற்றதுதான் அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் பக்ன்ற மிசைல். பட் ஆனா இதை யூஸ் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி அங்க யாருக்கு இருந்தது, யாரால தாக்கப்பட்டது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்னன்றதுக்கான இன்னும் விவரங்கள் வந்தாதான் தெரியும். ஏன்னா அந்த சைட்ல போய் அவங்க வந்து அதனுடைய ரெக்கேஜஸ் எல்லாம் பார்த்து அதனுடைய ஹிட் எப்படி ஏற்பட்டிருக்குன்றத அந்த இதெல்லாம் எடுத்த பிறகுதான் அதனுடைய இதை சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு வரக்கூடிய இனிஷியல் டேட்டா வச்சு பாக்குறப்ப மிசைல் ஹிட்ல இருக்கலாம், இல்ல வந்து பாம்ப பிளாஸ்ட் ஆயிருக்கலாம், இல்ல வந்து ஆனா இது கிராஸ் ஃபயர்ல போச்சா இல்ல டைரக்டா ஹிட் ஆச்சான்றது இன்னும் தெரியாம இருக்கு.
இப்போ இப்படி சக்தி வாய்ந்த அந்த ஏவுகணைகள் ஒரு பொறுப்பான அரசாங்க பாதுகாப்பு தேவைகளுக்காகத்தான் இருக்கும் அல்லது இருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாட்டிடமும் எந்த வகையிலான ஏவுகணைகள் எவ்வளவு இருக்கின்றன அப்படிங்கிற எண்ணிக்கை, அது தொடர்பான கணக்கு வழக்குகள், அந்த அக்கவுண்டபிலிட்டி, அந்த அரசாங்க பாதுகாப்பு, அது தொடர்பான கேள்விகள்லாம் எழுது இல்லையா?
ஆமா, அது எல்லா கவர்மெண்ட்டையும் இருக்கும், அந்த டீடைல்ஸ் இல்லாம இருக்காது. என்ன யூஸ் பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்றது அந்தந்த கவர்மெண்ட்டு இருக்கும். அதனால வந்து அது இந்த விசாரணையில வந்து தெரிய வரும். ஆனா அந்த இப்போதைக்கு நம்ம ஏர்லி ஸ்டேஜில் இருக்கோம். கண்டிப்பா அது வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அக்கௌண்டபிள் தான். அது எந்தெந்த நாடா இருந்தாலும் சரி அந்தந்த நாடு வந்து அதுக்கு அக்கௌண்டபிள் தான். அவங்க வந்து ஏன்னா அது வந்து நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணதா சொல்றாங்க. ஏதோ 2 நாளைக்கு முன்னால வந்து 2 Sukhoi-30 அட்டாக் பண்ணி அதே மாதிரி கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதே ஏரியாவில இருந்து அதே ஒரு லீஸ் வந்திருக்கு. மிசைல் எஸ்ட்ரிக்டட் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. மிசைலுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டிசைன் டெவலப்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஆர்டர் இருக்கு. ஆர்&டி ஆர்கனைசேஷன் டெவலப் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஆர்டர் பண்றாங்க, ஆர்டர் பண்ணி அதுக்குன்னு வாங்குறாங்க. அதனால அக்கௌண்டபிலிட்டி எல்லா கவர்மெண்ட்டுமே அக்கௌண்டபிள் கண்டிப்பா இருக்கும், அதுல வந்து சந்தேகமே இல்லை.
உக்ரைன் அரசு சொல்ற வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது இது கிளர்ச்சியாளர்களால் நடத்தப்பட்டிருக்க கூடும், அவர்கள் தான் இதை தாக்கி இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படின்னு உக்ரைனுடைய ஜனாதிபதியும் சொல்றார். இப்படியான கிளர்ச்சியாளர்களுக்கு வந்து இவ்வளவு வல்லமை வாய்ந்த ஒரு ஏவுகணையை கொண்டு ஒரு விமானத்தை துல்லியமாக சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அந்த திறமை இருக்குமா?
அது ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வி தான். அது வந்து நம்ம இது வந்து நடைமுறை சாத்தியமா இருக்குன்றது பெரிய க்வெஸ்சன் மார்க். ஏன்னா இது வந்து ட்ரெயின்டு பீப்புளா இருக்கணும், அதுக்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சவங்களாலதான் அதெல்லாம் பண்ண முடியும்.
இந்தியாவின் மூத்த பாதுகாப்புத்துறை விஞ்ஞானிகளில் ஒருவரான பொன்ராஜ், உக்ரைன் நாட்டின் வான்பகுதியில் இந்திய ஏர்லைன்ஸ் நிறுவனங்களின் விமானங்களை இயக்க வேண்டாம் என்று இந்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
யுக்ரைன் நாட்டின் வான்பகுதியில் இந்திய ஏர்லைன்ஸ் நிறுவனங்களின் விமானங்களை இயக்க வேண்டாம் என்று இந்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவின் விமான போக்குவரத்து அமைச்சகம் இன்று வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் யுக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்ய நாட்டிற்கும் இடையிலான எல்லைப் பகுதியான கிழக்கு யுக்ரைன் பகுதியில் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ள சூழலில் இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் ஜெட் ஏர்வேஸ் விமான நிறுவனங்களின் விமானங்களை அப்பகுதியில் இயக்க வேண்டாம் என்று இந்திய அரசு கூறியுள்ளது. மேலும் யுக்ரைன் நாட்டு வான்பகுதியில் விழுந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இந்தியர்கள் யாரும் பயணிக்கவில்லை என்றும் இது தொடர்பில் வெளியிடப்பட்ட அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நேற்று வியாழக்கிழமை மொத்தமாக 295 பேருடன் மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று சுமார் 33,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக விழுந்து நொறுங்கியிருக்கிறது. இது ஏவுகணை தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த விமானத்தில் பயணம் மேற்கொண்டவர்கள் அனைவரும் இறந்துவிட்டதாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதால் உலகத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்த MH17 ரக மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்து மரணமுற்ற அனைவரது குடும்பத்தினர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்.
ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். இந்திய அரசின் உயர் பதவிகளான IAS மற்றும் IPS உள்ளிட்ட பணியிடங்களுக்கான முதல்கட்ட தேர்வுகளில் ஆங்கில வழி தேர்வுக்கு வட இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
UPSC என்று அழைக்கப்படும் மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கான அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தும் IAS மற்றும் IPS உள்ளிட்ட பணியிடங்களுக்கான தேர்வில் மொழி வாரியான பாகுபாடு பார்க்கப்பட மாட்டாது என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்று வெள்ளிக்கிழமை மாநிலங்களவையில் தெரிவித்தார். IAS மற்றும் IPS உள்ளிட்ட பணியிடங்களுக்கான முதல்கட்ட தேர்வுகளில் பின்பற்றப்படும் முறைகள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொள்ள முந்தைய அரசாங்கம் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி 3 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக அவர் அப்போது குறிப்பிட்டார். அந்த குழு தமது ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு அளிக்கும் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இது தொடர்பாக அந்த ஆய்வு அறிக்கையை முடிந்த அளவில் விரைவாக தாக்கல் செய்ய கோரி அந்த மூவர் குழுவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தொடக்கநிலை தேர்வில் ஆங்கிலத்தில் மட்டும் கேள்விகள் கேட்கும் முறையை ரத்து செய்ய கோரி வட இந்திய மாணவர்கள் பல நாட்களாக போராடி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக புதுடில்லியில் அவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் மத்திய அரசு கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் தற்காலிகமாக போராட்டங்களை நிறுத்தி வைத்துள்ளனர். இந்தியாவின் முக்கிய அரசாங்க பொறுப்புகளாக கருதப்படும் IAS மற்றும் IPS உள்ளிட்ட பணிகளுக்கான தேர்வில் ஆங்கிலத்தில் மட்டும் கேள்விகளை கேட்கும் முறையால் தகுதி வாய்ந்த பலருக்கு அது சிக்கலை உண்டாக்கியுள்ளதாக மாணவர்கள் தொடர்ந்து முறையிட்டு வருகின்றனர். இதனையடுத்துதான் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் இது தொடர்பாக இன்று அளித்துள்ள விளக்கத்தில் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் அதிக அக்கறையுடனும் கவனத்துடனும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர் மாணவர்கள் அவசரமாக தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டது கவலையை உண்டாக்கி இருப்பதாகவும் எனினும் மத்திய அரசின் முயற்சியால் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.
ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன். இந்த IAS மற்றும் IPS பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வில் ஆங்கிலத்தை வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் எதிர்ப்பது ஏன் என்று, IAS தேர்வுக்கு மாணவர்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் IAS அகாடமியைச் சேர்ந்த ராமசாமி அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
இதை பொறுத்தல நியாயமான டிமாண்ட். காரணம் இப்ப இங்கிலீஷே படிக்காம ஹிந்தியில படிச்சுட்டு IAS பாஸ் பண்ணி பல கிரேட் டாப்பர்ஸ் இருக்காங்க சார். நம்ம நாட்டுக்கு பெரிய ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பட் இதுனா இந்த கிராமத்து மாணவர்கள், கேர்ள்ஸ் பாய்ஸ், ஏழை மாணவர்கள் இவங்கெல்லாம் ஸ்டாப் ஆக போகுது. இப்போ டெஃபினெட்லி அந்த கோரிக்கை வந்து உண்மையிலே நியாயப்படக்கூடிய கோரிக்கை. அது
அந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும்?
நம்பர் ஒன், ஒகாபரி பில்டிங் சார். அவங்க நிச்சயமா ஒகாபரி பில்டிங்லனால பிரிலிம்ஸ் சி சாட், சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் பாஸ் பண்ணவே முடியாது. காரணம் சார், வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 பிரிவா படிச்சிருக்காங்க, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. அதுல பார்ட் 1, பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் தான். இப்போ ஸ்பீடா இங்கிலீஷ் படிச்சு அதுக்கேற்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கணும். இங்கிலீஷ்னால அவன் என் டேல கரியர் அடிக்குது. மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம்.
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயம் அப்படிங்கறத மட்டும் கருத்துல கொள்ளாம மொழி ஆளுமையும் இருக்கும் பட்சத்துலதான் வந்து மாணவர்களால வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நாட்டுக்கு அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஆணையம் வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கலாம் இல்லையா?
ஐ சல்யூட் தி யூபிஎஸ்சி எய்ம். ஆனா அப்புறம் யூபிஎஸ்சி வந்து ஒரே ஒரு விஷயமா இருந்தாங்க. அதாவது நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட் பெர்சன்டேஜ் வந்து இங்கிலீஷ் தெரியும் இந்தியாவில்? அப்ப எலிட்ஸ் மட்டும்தான் IAS பாஸ் பண்ண முடியுமா? ஏன் ஏழை மக்கள் பண்ணக்கூடாது? ஸோ அந்த பெர்சன்டேஜ் விட்டுட்டாங்க அவங்க.
ஆங்கிலம் என்பது வந்து ஒரு எலைட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டீங்க. அதாவது வந்து ஒரு பணக்காரர்களுக்கான ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த ஏழைகளுக்கும் ஆங்கிலமே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா?
இப்ப ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிச்சவன், ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிச்சவன், அவனுக்கும் ஸ்டேட் போர்டு படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. இன்இக்வாலிட்டி ஆஃப் டிசிமினேஷன் ஆஃப் நாலேஜ். அந்த இன்இக்வாலிட்டி ஆஃப் டிசிமினேஷன் ஆஃப் நாலேஜ நம்ம ஸ்டாப் பண்ணாம இங்கிலீஷை மட்டும்தான் முக்கியம் கருத்து கொடுத்தோம்னா அப்ப சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டும் ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான் பாஸ் பண்ண முடியும். வாட் அபவுட் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்?
அதே சமயத்துல வந்து இந்த தேர்வுக்கு வந்து அவங்க வந்து பயிற்சி வகுப்புகள் எல்லாம் சேர்ந்து தங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு தான் இந்த தேர்வுல வந்து எழுத உட்படுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த ஆங்கில மொழி அறிவையும் வந்து அவங்க மேம்படுத்திக்கிறதுக்கான பயிற்சிகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இந்த தேர்வுகள்ல எழுதுறதுல வந்து எந்த தவறும் இருக்காதுன்னு நம்ம கூற முடியுமா?
இந்த கோச்சிங் சென்டரே வந்து வைரஸ் சார், ஐ அம் சாரி டு சே, நான் அதுல ஒரு பார்ட்னர். கோச்சிங் சென்டர் வந்து ஒரு மனிதனுடைய கிரியேட்டிவிட்டியை கெடுக்கிறாங்க, கோச்சிங் சென்டருடைய இன்டலெக்சுவல் நாலேஜ் தொலைக்கிறோம். ஐ அம் சாரி டு சே, நாட்டுக்காக சொல்றேன் இதை. கோச்சிங் சென்டர் வந்து நாங்க வந்து அவன் ஷார்ட் கட்டை கத்துக் கொடுக்குறோம், அது வந்து காஸ்ட் ரொம்ப ஹை. ஒரு ஃபோர் ஸ்டூடெண்ட் எப்படி சார் அஃபோர்ட் பண்ண முடியும்?
ஐஏஎஸ் பயிற்சியாளர் ராமசாமியின் இந்த செய்தி செவ்வியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவேறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். ஆஸ்திரேலியாவில் தஞ்சம் கோரி சென்றிருந்த நிலையில் அந்நாட்டு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இலங்கையர்கள் 153 பேரையும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புகின்ற உடனடி திட்டம் எதுவும் அரசாங்கத்திடம் இல்லை என்று ஆஸ்திரேலிய நீதிமன்றத்தில் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 153 பேர் தொடர்பான வழக்கு விசாரணை ஆஸ்திரேலியாவின் மேல் நீதிமன்றம் ஒன்றில் நடந்து வருகிறது. வழக்கின் புதிய நிலைமை தொடர்பான விவரங்களை ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் தொடர்பான செயற்பாட்டாளர் பால விக்னேஸ்வரன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
டிரெக்ஷன்ஸ் ஹியரிங் வந்து சொல்லப்படுகிற வழக்கு எவ்வாறு நடத்த போகிறோம் என்ற ஒரு விசாரணை தான் இன்று நடைபெற்றது. அந்த விசாரணையில் இந்த புரட கோரிக்கையாளர்கள் சார்பில் முன்வந்த வழக்கறிஞர்கள் முக்கியமான இரண்டு கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். அதாவது இலங்கைக்கோ பப்புவா நியூகினிக்கோ நவ்ருக்கோ இவர்கள் அனுப்பப்படக்கூடாது என்பது முதலாவது கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, அரசு சட்டத்துக்கு புறம்பாக இவர்கள் விடயத்தில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது என்ற தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. இது இரண்டையும் வைத்துதான் இந்த வழக்கு தாங்கள் நடாத்த போகிறோம் என்று இந்த புரட கோரிக்கையாளர்கள் சார்பிலான வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள்.
அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன வகையான ஒரு உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் வழங்கியிருக்கிறார்கள்?
அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இரண்டு விதமான முக்கிய விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த புரட கோரிக்கையாளர்களை இலங்கைக்கு அனுப்பும் உடனடி திட்டம் ஏதும் தம்மிடம் இல்லை என்பதை தெளிவாக நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வழக்கு ஒன்று நடத்தி முடித்த பின்னரே ஒரு மூன்றாவது நாட்டுக்கு இவர்களை கொண்டு போக முடியும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசு தரப்பிற்கு தமது அழுத்தத்தை கொடுக்கும் நோக்கில் இந்த வழக்காளிகள் சார்பில் முன் வந்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் ரோன் மேர்க்கல் கியூசி அவர்கள் இந்த புரட கோரிக்கையாளர்களை ஒரு சிறப்பு நடவடிக்கையாக ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். இருந்தாலும் அதற்கு ஒரு சாதகமான பதிலை அரசு தரப்பு வழங்கவில்லை.
இந்த தஞ்ச கோரிக்கையாளர்களை சென்று பார்ப்பதற்கான அனுமதியை தருமாறும் வழக்கறிஞர்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் எதுவும் கிடைத்திருக்கிறதா?
தாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் 86 பேர் சார்பில் தாம் இந்த அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இந்த வழக்காளிகளை தொடர்பு கொண்டதாகவும் அவர்களிடம் பெயர் முகவரி எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்ற மிக அடிப்படையான விடயங்களை மட்டுமே கேட்பதற்குத்தான் நமக்கு வசதி இருந்தது என்றும் ஒரு முழுமையான வழக்காளிகளுடன் தொடர்பு கொள்கிற ஒரு வாய்ப்பை அரசாங்கம் தமக்கு தரவில்லை என்றும் இவர்கள் ஏற்கனவே இந்த வாரத்தின் நடுப்பகுதியில் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இவர்கள் சென்று பார்ப்பதற்கோ அல்லது உரிய முறையில் நம்மை அமர்த்தியிருக்கும் இந்த வழக்காளிகளை சந்திப்பதற்கோ அனுமதி தரப்படவில்லை என்பதே தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதே வேளையில் எண்ணல்கள் இல்லாத அறைகளில் ஆண்களையும் பெண்களையும் தனிமைப்படுத்தி அடைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார்கள்.
இதே நேரம் இந்த வழக்கு விசாரணை எவ்வளவு காலத்துக்குள் நடத்தி முடிக்கப்படும் என்கின்ற ஒரு கால நிர்ணயம் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா?
அவ்வாறான குறிப்பான கால நிர்ணயம் செய்யப்பட்டதாக சொல்ல முடியாது. ஆனால் 2 வாரத்துக்குள் இந்த முழுமையான விசாரணை நடைபெற இருப்பதாகவே ஆரம்ப கட்ட தீர்மானங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இந்த மாதத்தின் முடிவுக்கு இடையில் ஏதாவது ஒரு கனதியான முடிவு கிடைக்கும் என்றே நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக குழந்தைகளும் பெண்களும் அந்த படகில் இருப்பதாலும் இளம் கற்பனை தாய்மாரும் அந்த படகில் இருப்பதாகவே கருதுகிறோம். அந்த அடிப்படையில் நீண்ட காலம் இவ்வாறான படகுகளில் வைப்பதை சர்வதேச சட்டங்களோ ஆஸ்திரேலியாவின் சட்டங்களோ அனுமதிக்காது என்பதால் அவர்களை முடிந்த விரைவில் அதாவது தரைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த வழக்காளிகளின் சட்டத்தரணிகள் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம்.
ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரசின் அகதிகள் தொடர்பான செயற்பாட்டாளர் பாலா விக்னேஸ்வரன், யாழ் மாவட்டத்தில் 11 வயது பாடசாலை சிறுமியை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தியது தொடர்பான புகாரில் 7 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் காரநகரில் பாடசாலை சிறுமியொருவர் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த 7 கடற்படை சிப்பாய்களையும் யாழ்ப்பாணம் சிறுவர் நீதவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்திருக்கின்றது. பாதிக்கப்பட்ட சிறுமி தன் மீது கடற்படை சிப்பாய் ஒருவரே குற்றம் புரிந்ததாக அளித்திருந்த வாக்குமூலத்தை அடுத்து சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 7 கடற்படையினரும் இன்று பிற்பகல் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாக காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் பிபிசியிடம் கூறினார். முகாமில் கடமையில் இருந்து 7 கடற்படையினரை கைது செய்தோம். கைது செய்யப்பட்டவர்கள் இன்று நீதிமன்றத்தில் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். என்றாலும் பாதிக்கப்பட்ட சிறுமி எவரையும் அடையாளம் காட்டவில்லை. இதனால் அவர்களை நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்திருக்கின்றது. எனினும் நாங்கள் தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றோம். கைது செய்யப்பட்டவர்களை தவிர வேறு யாராவது இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை கண்டுபிடித்து கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள். இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என கோரியும் காரநகர் பிரதேச செயலகத்தின் முன்னால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் ஊரைச் சேர்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பாடசாலை சிறுமியை வல்லுறவுக்கு உட்படுத்திய கடற்படை சிப்பாயை கைது செய்து அவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட சிறுமியின் ஊரைச் சேர்ந்த பெண்கள் சிறுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதியை கோரும் மகஜர் ஒன்று காரைநகர் பிரதேச செயலக அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது.
பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கைக்கு சுற்றுலா சென்றிருந்த பிரிட்டிஷ் பிரஜை குராம் ஷேக் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த 4 பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
குராம் ஷேக் கொலை சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த தங்காலை பிரதேச சபையின் தலைவர் சம்பத் விதான பத்திரன உட்பட 4 எதிரிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 20 வருடக்கால கடூலிய சிறை தண்டனை வழங்கியது. இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த மேலும் 2 எதிரிகளை போதிய ஆதாரங்கள் இல்லாதமை காரணமாக விடுதலை செய்வதற்கும் நீதிமன்றம் தீர்மானித்தது. தீர்ப்பை அறிவிப்பதற்கு முன்பு நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த நீதிபதி, தான் இந்த வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தி வருவதாக சில ஊடகங்கள் தெரிவித்து வந்த குற்றச்சாட்டுகள் இந்த தீர்ப்பின் மூலம் முறையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை ஆராய்ந்து தனது மனசாட்சிக்கு அமையவே இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் நீதிபதி. ஆயினும் தான் இந்த தீர்ப்பை நிராகரிப்பதாக தெரிவித்தார் எதிர்தரப்பு வழக்கறிஞர் விஜயசிறி அம்பவத்து. குற்றச்சாட்டுகள் சாதாரண சந்தேகமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், தான் சமர்ப்பித்த கருத்துக்களை தீர்ப்பை வழங்கும் போது நீதிபதி கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். எனவே இந்த தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கோரி மேன்முறையீடுகளை சமர்ப்பிப்பதற்கு எதிரிகள் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார் வழக்கறிஞர் விஜயசிறி அம்பவத்த. தீர்ப்பை அறிவித்த நீதிபதி, எதிரிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள கொலை மற்றும் கற்பழிப்பு சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் சாதாரண சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடொன்றை சமர்ப்பிப்பதற்கு முன்பு தான் சுத்தவாளியா இல்லாவிட்டால் குற்றவாளியா என்பதை தனது மனசாட்சியிடம் விசாரித்து அதனை மேற்கொள்ளுமாறும் நீதிபதி எதிரிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட போது உச்சநீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த 2011 December 24 தங்காலை பிரதேசத்தில் அமைந்துள்ள உல்லாச விடுதியொன்றில் குராம் ஷேக் எனும் பிரித்தானிய வாசியை கொலை செய்து அவரது காதலியை கற்பழித்ததாக குற்றம் சாட்டி 6 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
கிழக்கு உக்ரைனில் மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் தலையில் விழுந்த இடத்தை அனைத்துலக விசாரணையாளர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். காசா பகுதிக்குள் இஸ்ரேல் நடத்தி வரும் தரைமார்க்கமான தாக்குதல்களை கணிசமான அளவு விசாரிக்க இஸ்ரேல் தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சாமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். இத்தாலியில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இத்தாலிய முன்னாள் பிரதமர் சில்வியோ பெர்லுஸ்கோனி சமர்ப்பித்த மேன்முறையீடு வெற்றி கண்டிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.